கிறிஸ்தேசுக்கள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாக நாம் வந்திருந்து அவருடைய வசனங்களை தியானித்து பார்ப்பதற்கு தேவன் கிருபையாய் தந்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காக நன்றிகளை நாம் தாழ்மையோடு ஏறெடுத்துக்கொண்டு நாம் கடந்து செல்வோம். இதுவரைக்கும் இந்த ஊமைகள் குறித்த வகுப்பில் நாம் 9 ஊமைகள் நாம் பார்த்திருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம 2 ஊமைகள் பார்க்க போகிறோம். அதாவது ஊமை 10 மற்றும் 11 என்ற எண்களில் 2 ஊமைகள் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே சொல்ல போனோம்னா இது ஒரு பெரிய ஊமைகள் என்று நம்ம அங்கே சொல்ல முடியாது. இதை வந்து நாம ஊமை வாக்கியங்கள் என்று தான் நியாயமாக சொல்லணும். கர்த்தர் இயேசு பேசின ஊமை வாக்கியங்கள், பாரபோலிக் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப சின்னது தான் அவர் பேசிடுக்கிறார். ஒரு 2 வரி 2 வசனத்துல நம்ம அடங்கி இருக்கிற ஊமைகள் தான் இந்த ரெண்டுமே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் 2 ஊமைகளுமே, அதை நம்ம பார்க்கலாம். அதுல முதல் ஊமையா, இன்றைக்கு பார்க்கறதுல முதல் ஊமையா, புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரம் மற்றும் புதிய திராட்சரசம் பழைய துருத்தி பற்றின ஊமை. புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரம் மற்றும் புதிய திராட்சரசம் பழைய துருத்தி பற்றின ஊமை. விசேஷம் என்னன்னா, இந்த ஊமை ஒரு சிறு ஊமையா இருந்துட்டாலும், ஒரு ஊமை வாக்கியமா இருந்துட்டாலும், 3 சுவிசேஷகர்களுமே இதை பதிவு செய்திருக்கிறாங்க. அதாவது மத்தேயு, மார்க், லூகா, 3 சுவிசேஷகத்திலையும் இந்த ஊமை வாக்கியங்களை நாம பார்க்கிறோம். சோ இதுவே வந்து நமக்கு ஒரு உறுதி என்னன்னா, இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும். கர்த்தர் இயேசு அநேக வார்த்தைகளை சீஷர்களுக்கு மத்தியில உபதேசமாக பேசி இருந்தாலும், முக்கியமான விஷயங்கள் தான் 3 சுவிசேஷகர்கள் மூலம் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல கூட வெகு சில விஷயங்கள் தான் 3 சுவிசேஷகர்னாலையுமே பதிவு செய்யப்பட்டிருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதுவரைக்கும் பார்த்திருக்கிற 9 உண்மைகள்ல ஒரு 2 உண்மை தான் 3 சுவிசேஷகத்திலையும் பதிவாயிடுக்குது. ஆனா இங்க நாம பார்க்கிற இந்த ஊமை வாக்கியங்கள் கூட 3 சுவிசேஷகத்திலயுமே இருக்கு. இப்ப நீங்க ரெஃபரன்ஸ் எழுதிக்கலாம். இந்த ஊமை எங்கெல்லாம் நம்ம பாக்குறோம்னா, மத்தேயு 9:16-17 வசனங்கள்ல, மத்தேயு 9:16-17, அப்புறம் மார்க் சுவிசேஷத்துல 2:21-22 வசனங்கள், மார்க் 2:21-22, லூகா எழுதின சுவிசேஷத்துல 5 36-38 வசனங்கள் வரைக்கும். லூகா 5:36-38 வரைக்கும் இந்த 3 சுவிசேஷகங்கள்ல காணப்படுகிறது சகோதர சகோதரிகளே. ஆனா இன்னைக்கு நாம தியானத்திற்காக நம்ம ஸ்டடி பண்ணுவதற்கு லூகா ரெக்கார்ட்ல இருக்கிற அந்த பதிவை நாம படிக்கலாம். லூகா 5:33-36-38 வசனங்கள் வரைக்கும் ஒரு முறை நாம் வாசிக்கலாம். ரொம்ப சின்ன உண்மை கர்த்தர் இயேசு இங்க அங்க பேசியிருக்கிறார். சோ யாருமே புது வஸ்திர துண்டை எடுத்து பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டாங்க. அப்படி இணைக்கும் பட்சத்துல, அதாவது புதிய வஸ்திர துண்டுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும், வலு அதிகமா இருக்கும். ஆனா பழைய வஸ்திரம், பயன்படுத்தப்பட்ட வஸ்திரம் வலு இழந்து இருக்கும். அப்போ நல்ல வலுவான ஒரு துணி துண்டை எடுத்து வலுவை இழந்துட்ட ஒரு துணியோடு நம்ம சேர்த்து தைக்கும் போது, அப்போ அந்த வலுவான துண்டு என்ன பண்ணணும்னா, வலு இழந்த அந்த பழைய வஸ்திரத்தை கிழித்து போடும் அப்படி அங்க சொல்றார். இது இயற்கை தான், நமக்கு கூட அங்க தெரியும். ஆனா கர்த்தர் இயேசு இதே வந்து யூத ஜனங்களுக்கு மத்தியில ஊமையாக அங்க விசேஷமாக பேசுறார். அதே போல இன்னொரு உதாரணம் கூட அவர் கொடுக்கிறார். அது என்னன்னா, அது போலதான் யாருமே புது திராட்சை ரசத்தை எடுத்துட்டு பழைய துருத்தியில ஊத்தி வைக்க மாட்டாங்க. அப்படி ஊத்தி வைத்துட்டாங்கன்னா அந்த துருத்தி வந்து கிழிஞ்சு போயிடும். அதனால புது திராட்சை ரசத்தை புதிய துருத்திகள்ல தான் அங்க வார்த்து வைக்கணும். அப்ப அது ரசத்துக்கும் துருத்திக்கும் பாதுகாப்பா அங்க இருக்கும். ரொம்ப சின்ன ஊமை இங்க கத்திரேச ரெண்டு உதாரணங்களை ஒப்பிட்டு அவங்களுக்கு மத்தியில் அங்க பேசுறாங்க. ஆனா இந்த ஊமைகள் நம்ம நல்லா கூர்ந்து கவனிச்சுனா அதுக்குள்ள அந்த கான்டெக்ஸ்ட் அவர் என்ன பேசுறார், என்ன மையமா அவர் மையமா அவர் சொன்ன வர்ற கருத்து என்னன்னா, கத்ரேசிங் என்ன சொல்றாருன்னா, இந்த ரெண்டு உதாரணங்களின் மூலம் புதிய விஷயத்த பழைய விஷயத்தோட சேர்க்கிறது கஷ்டம். ஒருவேளை அப்படி சேர்க்கும் பட்சத்துல அந்த புது விஷயம் பழையதையும் அழிக்கும், பழைய இது வந்து புதித கூட அங்க அழிக்கும். சோ ரெண்டுக்குமே அங்க ஆபத்து உண்டாகும். சோ அவர் பொதுவா இந்த விஷயம்தான் அங்க சொல்றார். ஜஸ்ட் அவர் சொல்ல வர விஷயத்தான், புதிய விஷயத்தோட பழசத மிக்ஸ் பண்ண வேண்டாம், கலக்க வேண்டாம், அது ரெண்டுக்குமே நல்லது இல்ல. ரெண்டுமே தன்னுடைய பர்பஸை இழந்துவிடும், அதனுடைய பயனை அங்க இழந்துவிடும். சோ அந்த புது பழசுங்கிறது தான் அவர் எப்படி விளக்குறாருன்னா, புது துணியை பழைய துணியோட மிக்ஸ் பண்ண முடியாது, புது திராட்சரசத்தை பழைய திராட்சரசத்தோடு அங்க நாம அங்க ஊற்ற முடியாது சொல்றாரு. சோ துணி விஷயத்துல நாம உங்களுக்கு நாம கிளியரா நாம அங்க சொல்லிடுறோம், புது துணிக்கு ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். சோ அதனால பழைய துணியோட தைச்சிட்டோம்னா அது பழைய துணியோ கிழிச்சு போடும் நாம சொல்லலாம். ஆனா அது எப்படி புது திராட்சரசத்துக்கும் துருத்திக்கும் நாம அங்க சொல்லலாம். சோ புது திராட்சரசம் அதைய பழைய துருத்தியில ஊத்தும் போது என்ன ஆகும், ஏன் கிளியும், எது வந்து கிளியருக்கு காரணமா இருக்குது. சோ இது நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்னா, அங்க யூதர்களுடைய காலத்துக்கே போகும். கர்த்தர் இயேசு இந்த ஊமைகளை அவங்க கிட்ட பேசும் போது அவங்க கிட்ட இருந்த பழக்க வழக்கங்களை நாம பார்க்கறது அவசியம். அதாவது அப்போ கர்த்தர் இயேசுவின் நாட்கள்ல அந்த திராட்சை ரசங்களை, அது பாருங்க, அது வெறும் கிரேப் ஜூஸ். கிரேப் ஜூஸ் என்ன ஆகணும்னா வைனா மாறணும், சரிங்களா? திராட்சை ரசம் வந்துட்டு தமிழ்ல திராட்சை ரசம் தான் நம்ம சொல்றோம், பட் இங்கிலீஷ்ல சொன்னா கிளியர், வெறும் கிரேப் ஜூஸ். அதாவது திராட்சையில இருந்து பிழுந்து எடுக்கப்பட்ட வெறும் ரசம் அது என்னவா மாறணும், வைனா மாறணும், புரியுதுங்களா? அப்போ அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்கு. என்ன ப்ராசஸ்னா, ஒரு வழிமுறை என்ன செய்வாங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், அந்த திராட்சை ரசத்தை புளிக்க வைக்கணும். புளிக்க வைக்கும் பொழுது தான் அது வைனாக அங்க மாறும். சோ அந்த இந்த புளிக்க வைக்கிறது தான் இங்கிலீஷ்ல நாம என்ன சொல்றோம், ஃபெர்மெண்டேஷன் நம்ம ப்ராசஸ் நம்ம சொல்றோம். சோ அப்போ அந்த மாதிரி அவர்கள் செய்யும் போது அந்த புது திராட்சை ரசம் என்னன்னா அன்ஃபெர்மெண்டட் வைன், அப்படின்னா இன்னும் புளிக்காத திராட்சை ரசம் தான் புது திராட்சை ரசம். அப்பதான் ஜூஸ் ஆகி எடுத்திருக்கிறாங்க, திராட்சை ரசமா எடுத்திருக்கிறாங்க. சோ இதை நீ புளிக்க வைத்து தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அப்ப அந்த புது திராட்சை ரசத்தை புளிக்க வைக்கிறதுக்கு துருத்திகள்ல ஊத்தி வைப்பது வழக்கம். துருத்தினா நம்ம பாட்டில், இன்னைக்கு நம்ம வழக்கத்துல, ஆனா அவங்களுடைய காலத்துல அந்த காலத்துல பாட்டில் இல்ல, அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விலங்குகளுடைய தோள்கள்னால் செய்த அந்த பைகள் இருக்கும். சோ அந்த பைகள்ல இந்த புது திராட்சை ரசத்தை ஊற்றி வைப்பாங்க. அப்படி வைக்கும் போது என்ன ஆகும் பாருங்க, அந்த பை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு திராட்சை ரசம் ஊற்றிடுவாங்க, காலி இடம் இருக்காது. இப்போ அந்த புளிக்கும் போது அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஆகும் போது நமக்கு எல்லாம் பரிச்சயமா இருக்கு. எப்படின்னா இட்லிக்கு மாவு நம்ம புளிக்க வைக்கும் போது ஒரு பாதி பாத்திரம் நிறைய இருந்துட்டா காலையில பார்க்கும்போது என்ன இருக்கும், அது ஃபில்லா இருக்கும். சோ அதே போலதான் நம்ம இந்த கேக்கு பன் எல்லாம் பேக் பண்ணும் போது நம்ம பார்க்கணும். சோ ஈஸ்ட் சேர்க்கிற வரைக்கும் சின்னது தான், ஈஸ்ட் சேர்த்தோம்னா அதனுடைய குவான்டிட்டி கொஞ்சம் அங்க அதிகமாது, அளவுல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். சோ அதே போலதான் அந்த திராட்சை ரசத்துக்கு கூட சம்பவிக்கும். சோ அது புளிக்க வைக்கும் போது அது கொஞ்சம் அளவுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும், எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போ பாருங்க, ஏற்கனவே அந்த துருத்தி ஃபுல்லா இருக்குது, இப்போ அந்த 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 ரசம் வந்து கொஞ்சம் அதிகமாகும் போது அந்த தோலுக்கு என்ன ஒரு தன்மை இருக்கும்னா கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும், விரிஞ்சு கொடுக்கும். சோ அப்போ அது விரிஞ்சு கொடுக்கும் போது அந்த எக்ஸ்ட்ரா திராட்சை ரசம் உள்ளுக்குள்ளேயே அங்க இருக்கும். சோ இதுதான் அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். ஆனா ஒரு தோல் பை ஒரு துருத்தி வந்து ஒரு தடைக்கு மேலேயே பயன்படுத்துறது ஆபத்து. ஏன்னா ஒரு முறை அது விரிஞ்சு கொடுத்துச்சுன்னா மறுமுறை அது விரிஞ்சு கொடுக்கற தன்மை அதுக்கு இருக்க. சோ அப்போ அதுதான் இங்க கர்த்தர் இயேசு அங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ யாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா புது திராட்சை ரசம் எடுத்து, அதாவது இதுவரைக்கும் புளிக்கல, இனிமேல் தான் புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிற திராட்சை ரசத்தை எடுத்துட்டு பழைய துருத்தியில ஊத்தி வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு வேலை அப்படி ஊத்தி வச்சா அது ஃபெர்மெண்டேஷன் ஆகும் போது, புளிக்கும் போது அதனுடைய அளவில் அது அதிகமாகும். அப்போ அதைய விரிஞ்சு கொடுக்கற தன்மையை இழந்திருக்கிறதுனால அந்த துருத்தி என்ன ஆயிடும்னா கிழிஞ்சு போயிடும். சோ துருத்தி கிழிஞ்சிச்சுன்னா துருத்தி வேஸ்ட், அப்ப அந்த புது திராட்சை ரசம் கூட வேஸ்ட். சோ அப்போ நியாயமா என்ன பண்ணணும், ஒருத்தர் புது திராட்சை ரசமா, அதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க புது துருத்தி எடுத்து ஊற்றி வைங்க, பெஸ்ட். திராட்சை ரசத்துக்கும் பாதுகாப்பு, துருத்திக்கும் பாதுகாப்பு. சோ இதுதான் கர்த்தர் இயேசு இங்க அங்க பேசுறார். சோ அதாவது அவர் சொல்ல வர விஷயம், புதியத பழையதோட கலக்க கூடாது, கலக்க முடியாது, சேர்க்க முடியாது, அது ரெண்டுக்குமே அங்க ஆபத்து விளைவிக்கும். சோ இதுதான் கர்த்தர் இயேசு பேசுறார். ஏன் பேசுறார், எதனால இந்த ஊமை அவர் அங்க பேசிட்டார். ஏற்கனவே நம்ம பார்த்தபடி ஒவ்வொரு ஊமைக்கும் ஒரு பின்னணி, ஒரு காரணம் இருக்கும். சோ அதை வச்சுதான் கர்த்தர் இயேசு அந்த ஊமைகள் அங்க பேசுவார். சோ இந்த விஷயம் அவர் ஏன் சொல்ல வரணும், புதியதோ பழசோட நீங்க சேர்க்காதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னால சில சம்பாஷணை அங்க நடக்குது, சில கான்வர்சேஷன் அங்க போகுது. யாருக்கும் யாருக்கும்னா யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் கர்த்தர் இயேசு கிட்ட வந்து சில கேள்விகள் கேட்கிறாங்க. எங்கன்னா நீங்க வசனம் வாசிக்கலாம், லூகா 5:33-35 வசனம் வாசிங்க. அப்புறம் அவர்களுக்கு அவர் ஒரு ஊமை சொன்னார்னு இந்த ஊமை வரும். சோ இதுதான் அந்த ஊமை பேசப்படுவதற்கான பின்னணி. சகோதர சகோதரிகள், என்ன நடக்குதுன்னா கர்த்தர் இயேசு கிட்ட யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் வந்து அங்க கேக்குறாங்க, போதகரே பாருங்க நாங்கள் யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள், நாங்கள் உபவாசிக்கிறோம், ஏன்னா அவர் எங்களுக்கு போதிச்சிருந்தார் உபவாசிக்க வேண்டும் என்று, நாங்கள் உபவாசிக்கிறோம். பரிசேயர்கள் கூட சிலர் என்ன பண்றாங்க, உபவாசிக்கிறாங்க. ஆனா உங்களுடைய சீஷர்கள் யாருமே என்ன வருது இல்லை, உபவாசிக்கிறது இல்லையே, ஏன் விஷயம் இதுதான் அவங்க கேக்குறாங்க. சோ அப்பதான் கர்த்தரே இந்த விஷயம் என்னப்பா, மணவாளன் கூட இருக்கும் போது தோழர்கள் உபவாசிப்பாங்களா, அவசியம் இல்லையே. ஆனா மணவாளன் கண்டிப்பா அவங்களை விட்டு எடுக்கப்பட்டு போற காலம் போகும், அப்போ அவங்க கண்டிப்பா என்ன ஆவாங்க, உபவாசிப்பாங்க. சோ அங்க சொல்றாங்க. சோ அப்போ இங்க கர்த்தர் இயேசு அந்த கேள்வியை கேட்டுட்டு யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் கிட்ட சில தவறுகள் இருக்கிறத உணர்ந்துட்டு அந்த தவறுகளை நீக்கிறதுக்காக இந்த ஊமை அங்க பேசுறாங்க. சோ இப்ப அவங்க கேட்ட கேள்வியில என்ன தப்பு, அவங்க என்ன வந்து புரிஞ்சுக்காம இந்த கேள்வி கேட்டுட்டாங்கன்னா, சகோதர சகோதரிகளே விஷயம் வந்துட்டு இதுதான். அதாவது யோவான் ஸ்நானகனுடைய வேலை வேற வேலை, அவருக்கு தேவன் கொடுத்துட்ட வேலை என்னன்னா வரப்போகிற மேசியாவை ஜனங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அவங்க மனசை அவர் என்ன பண்ணணும், பக்குவப்படுத்தணும். புரியுதுங்களா, மேசியாவை நோக்கி இவர் வந்துட்டு அவங்களை பக்குவப்படுத்த வேண்டியது யோவான் ஸ்நானகனுடைய வேலை. ஆனா நல்லா தெரியும் மேசியாவை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில மேசியா வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள் இல்ல. அப்போ யோவான் ஸ்நானகன் அவங்ககிட்ட என்னதான் மாதிரி ஊழியம் பண்ணிட்டாருன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, அவருடைய ஊழியமும் சரி ஞான ஸ்நானமும் சரி மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஊழியம் ஞான ஸ்நானம். அப்போ மனம் திரும்புறது பத்தி தான் அவருடைய ஊழியம் அதிகமா அங்க இருந்துச்சு. சோ இது யோவான் ஸ்நானகன் அந்த கர்த்தர் இயேசு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பேசிட்டார் இல்லையா, அந்த காலத்துக்குரிய விஷயம். சோ அப்போ அவர் மனம் திரும்புவதற்கு ஏதோ உபதேசம் பண்ணும் பொழுது அந்த உபதேசத்துல ஒரு கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் தான் என்ன பார்க்கிறோம், உபவாசம். ஏன்னா உபவாசம்ங்கிறது யார் வெளிப்படுத்துவானா, மனம் திருந்துறவங்களுடைய ஒரு வெளிப்பாடா இருக்கும். அதாவது தங்களுடைய சிந்தை தங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒருமுகப்படுத்தி ஒரு தேவனுக்கு பிரியமான வகையில் அதைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்துறதுக்கு உபவாசம் ரொம்ப ரொம்ப உதவும். தங்களுடைய சரீரங்களை தாங்களாக வருத்தி கொள்கிற அந்த ஒரு முறை, ஈவன் நமக்கு கூட இன்னைக்கு உபவாசம் ரொம்ப முக்கியம். சகோதரர்கள் சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறாங்க, சோ புதிய சிருஷ்டி அந்த சிந்தை அந்த மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத சமயங்கள்ல நாம் எப்படித்தான் அதைய கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, முதல்ல மாம்சத்தை கொஞ்சம் வீக்கன் பண்ணணும், கொஞ்சம் பலவீனப்படுத்தணும். எப்படி பலவீனப்படுத்தணும், உபவாசத்தின் மூலம். அப்போ மாம்சத்தினுடைய வீரியம் கொஞ்சம் குறையும் பொழுது கண்டிப்பா மாம்சம் அந்த புது சிந்தையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அங்க வரும். சோ இது நம்மளுடைய டெம்டேஷன்ஸ் டைம்ல நாம சோதிக்கப்படும் பொழுது நம்முடைய பலவீனங்கள் நம்மை மேற்கொள்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது இதை நம்ம கடைபிடிக்கலாம் இன்னும் கூட. ஆனா அந்த காரணம் அந்த உபவாசம் கடைபிடிக்கிறதுக்கு ஒரு நேர்மையான நோக்கம் இருக்கணும், யாருமே யாராவது பார்க்கணுங்கிறதுக்காக அதை கடைபிடிக்க கூடாது. அப்போ கத்திரியேசு இதுதான் அங்க பார்க்கிறோம். பாருங்க, யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புவதற்கு ஏதுவா உபதேசம் பண்ணும் போது அந்த உபதேசத்தின்படி அந்த உபவாசம் ரொம்ப சரியான விஷயம். ஆனா இப்ப என்ன ஆயிட்டு இருக்குது, நேசே வந்துட்டார், மனம் திரும்பினவங்க நேசே என்ன பண்ணிருக்கிறாங்க, ஏற்றுக்கொண்டு அவருடைய சீஷர்களா இருக்கிறாங்க அந்த 12 பேர். புரியுதுங்களா? அந்த காலம் மாறிடுச்சு, அதான் விஷயம். யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ண காலமே முடிஞ்சு, மேசியா வரப்போறாருங்கிற காலம் முடிஞ்சு அவர் வந்துட்டார். வந்தவர மனம் மாறினவங்க ஏற்றுக்கொண்டுட்டாங்க. இப்ப வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ண தேவையில்லை, அவங்க மனம் மாறணும்னு தேவையில்லை, அதுக்காக உபவாசம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உபவாசத்துக்கு இங்க அவசியமே அங்க இல்லை. சோ அப்ப என்னன்னா, அங்க நடக்கிற விஷயம் இது ஒரு சின்ன விஷயம் தான், பட் கிறைஸ்ட் இது பேசும் போது ஒரு பெரிய அளவுல அவர் அங்க பேசிட்டு இருக்கிறார். இந்த ஒரு சம்பவம் ஒரு பெரிய அளவில் அவர் பேசுவதற்கு காரணமா என்ன சொன்ன என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு காலமும் மாறிடுக்கு இருக்குது. யூத யுகம் முடிவுக்கு வந்து சுவிசேஷ யுகம் ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூத யுகத்துக்கு உரிய நிபந்தனைகள் கூட முடிவுக்கு வந்துட்டு சுவிசேஷ யுகத்துக்குரிய புதிய நிபந்தனைகள் அந்த ஜனங்களுக்கு போதிக்கப்படும். அல்லது யூத யுகத்துக்குரிய பழக்க வழக்கங்கள் கட்டளைகள் இவைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துட்டு சுவிசேஷ யுகத்துக்குரிய புது கட்டளைகள் புது நிபந்தனைகள் பழக்கத்துக்கு அங்க வருது. அப்ப ஜனங்கள் நியாயமா என்ன பண்ணணும், பழசு எல்லாம் விட்டுறணும், விட்டுட்டு புதுசா புதுசா ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் அங்க நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அதைய உணராம பழையதிலேயே இருந்துட்டு புதுசை வர புதுசுக்கு மாறுவதற்கு அந்த சீஷர்கள் முயற்சிக்கிறாங்க. யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் பரிசேயர் சதுசேயர் பழசுலையும் இருக்கணும், பழைய போதனை பழைய நிபந்தனைகளையும் கடைபிடிச்சிட்டு புதுசுக்குள்ள தாவணும். சோ அப்படி இருக்கும் பொழுது அது வந்து ஆபத்து, அது நல்லது இல்லை, அது அவசியம் இல்லை, அது சரியும் இல்லை. சோ இதுதான் கர்த்தர் இயேசு அங்க புரிஞ்சிட்டு அவங்களுக்கு அங்க சொல்றாரு. சோ அவங்க அந்த பழைய மனநிலையிலேயே இருந்துட்டு புதிய விஷயத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முயற்சிக்கிறது இந்த ஒரு சின்ன விஷயத்துல வெளிப்பட்டுச்சுங்களா. இப்ப கத்திரேஸ் அதை வாய்ப்பா பயன்படுத்திட்டு அவர் இந்த யுக மாற்றம் நடக்குது. பாருங்க, ஒரு யுகம் முடியுதுன்னா அந்த யுகத்துக்குரிய திட்டங்கள் முடியுது, இன்னொரு யுகம் ஆரம்பிக்குதுன்னா அந்த யுகத்துக்குரிய திட்டங்கள் ஆரம்பிக்குது புதுசா. இப்போ பழைய யுகத்துக்குரியவர்களா இருந்து புது யுகத்துக்கு சொந்தக்காரங்கள் ஆக முடியாது. பழசு யுகம் முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சிச்சு. அந்த யுகத்தை தேவன் ஒரு காரணத்துக்காக வைத்திருந்தார், அங்க ஒரு சில திட்டங்கள் ஒரு காலத்துக்காக வைத்திருந்தார், ஒரு நிபந்தனைகள் கட்டளைகள் காலத்துக்காக வச்சிருந்தார். இப்ப அவைகள் எல்லாம் நிறைவாயிடுச்சு. இப்ப அது அதற்கு பழையபடி முக்கியத்துவம் இல்ல, இப்ப புதுசுக்கு மாறணும். இது அங்க யூத ஜனங்கள் அங்க செய்யல, யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் செய்யல. இப்ப கர்த்தர் அதை வந்துட்டு அவங்களுக்கு அங்க உணர்த்தும் போது இந்த விஷயம் சொல்ற. சோ இதுதான் அவர் இந்த ஊமை வாக்கியங்கள் பேசுறதுக்கான காரணம். ஜனங்களை நடந்து கொண்டிருக்கிற யுக மாற்றத்தை கவனிக்கிறதுக்கு தவறிட்டு தவறான மனநிலைமையில இருக்கிறாங்க. இருந்து கொண்டே கர்த்தர் இயேசுவின் உபதேசங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய சீஷர்களாக முயற்சிக்கிறாங்க. அது பிரயோஜனம் இல்லாத விஷயம்னு தான் கர்த்தர் இயேசு அங்க சொல்றார். சோ அப்போ கர்த்தர் இயேசு அதை சொல்லும் போது இந்த ஊமையை சொல்றார். அவருடைய அர்த்தம் நம்ம இப்ப பார்க்கலாம். சோ ரொம்ப சிம்பிள் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, புது வஸ்திர துண்டை எடுத்துட்டு பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டாங்க. சோ புது வஸ்திர துண்டு எது கரையாளமா இருக்குன்னா, கர்த்தர் இயேசு மூலம் போதிக்கப்பட்ட புது சத்தியங்களுக்கு அடையாளம், புது சத்தியங்களுக்கு அது அடையாளம். சோ யாருமே இந்த புது சத்தியங்களை என்ன பண்ண மாட்டாங்க, பழைய வஸ்திரத்தோட சேர்க்க மாட்டாங்க. அதாவது பழைய போதனைகளை பெற்றிருக்கிற பழைய அமைப்பு, இங்க அந்த பழைய அமைப்பு என்னன்னா யூத அமைப்பு, அந்த ஜூனிஸ் சிஸ்டம்ஸ், அந்த யூதர்களுக்குள்ள இருந்துட்ட பழமை வாய்ந்த அந்த அமைப்புகள், பழைய போதனைகள் நிபந்தனைகளை பெற்றெடுக்கிற அந்த அமைப்புகள். சோ அப்ப கர்த்தர் இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் இந்த புது சத்தியத்தை, இந்த புது யுகத்துக்குரிய சத்தியங்களை பழைய போல ஊறி இருக்கிற அந்த பழைய அமைப்புகள் கிட்ட நான் பிரசங்கிக்க நான் வரல. அது நம்ம அவருடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கலாம். கர்த்தர் இயேசு வந்துட்டு அந்த யூத அமைப்புகளை மாற்றி அதற்கு அவர் முயற்சி செய்யவே அங்க இல்ல. ஒருவேளை அப்படி செய்திருந்தார்னா அவர் என்ன பண்ணிருக்கணும்னா, அவரு அவருடைய ஊழியம் பிரதானமா யாருக்கு மத்தியில் இருந்திருக்கணும், பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் அந்த ஆலயம் அவங்களுக்கு மத்தியில போய் பிரசங்கம் பண்ணிருக்கணும். பட் கிரைஸ்ட் அப்படி செய்யல, ஏன்னா அது அவசியம் இல்லை, அவருக்கு தெரியும் அது வந்து யூஸ்லெஸ், அது வந்து பிரயோஜனமற்ற ஒரு வேலை ஒரு முயற்சி, ரெண்டுக்குமே ஆபத்து. அந்த அமைப்புல இருந்து இவங்க இந்த சத்தியம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த அமைப்புல அவங்களும் அங்க இருக்க முடியாது. ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் அவங்க பண்ண முடியும். ஒண்ணு இந்த அமைப்பு விட்டுறது முற்றிலும், இந்த புது சத்தியங்களுக்கு அவங்க தங்களை மாற்றிக்கொண்டு இங்க வரணும் அப்படித்தான். அப்படி இல்லாட்டி இதை விட்டுறோம் பழைய மாதிரி அதுலயே அவங்க அங்க இருக்கணும். சோ இதுதான் கர்த்தர் இயேசு கிளியரா தெரியும். சோ அதனால தான் அவரு புது ஜனங்கள் பத்தியதான் ஊழியம் செஞ்சுட்டாங்க. அப்படி ஊழியம் செய்யும் போது அந்த பழைய அமைப்புல இருந்து சிலர் என்ன பண்ணாங்க, இன்ட்ரெஸ்டா அதை விட்டுட்டு இவர் உபதேசத்துக்கு வந்தார். அப்படி வர புது ஜனங்கள் தான் அவர் எதிர்பார்த்தாங்க. சோ பழைய அமைப்பையே மாற்றி அவங்களுக்கே ஒரு புது வாய்ப்பு தரலாம் கர்த்தரே அப்படின்னு நினைக்கவே அங்க இல்ல, அது கஷ்டம். மாறாக அவங்களாக அந்த பழசு எல்லாம் விட்டுட்டு அதுக்கான காலங்கள் முக்கியத்துவம் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறத உணர்ந்துட்டு இந்த புது விஷயங்களுக்கு தானா முன் வந்து வரணும். அப்படி வர்றவங்களுக்கு தான் அவர் சீஷர்களை ஏற்றுக்கொண்டா, அவங்களுக்காகத்தான் அவர் ஊழியம் கூட அங்க செய்யறதை நாம அங்க பார்க்கிறோம். சோ அப்ப அந்த பழைய வஸ்திரம் அந்த புது வஸ்திரம் சொல்லும் போது அது பழைய வஸ்திரம் வந்து அந்த பழைய அமைப்புகள், புது வஸ்திரம் சொல்லும் போது கர்த்தர் இயேசுனுடைய அந்த புதிய புது புது சத்தியங்கள் கிடையாது. ஆனா இது கொஞ்சம் எக்ஸாக்டா பொருந்துறது இல்லை இல்லைங்களா, பழைய வஸ்திரம் புதிய வஸ்திரம். ஆனா இது வேற மாதிரி அப்ளை பண்ணா இது நல்லா புரியும். நம்ம பாருங்க பொதுவா பைபிள்ல வஸ்திரம் நாம எதுக்கு சொல்லலாம், வஸ்திரம் வந்து எதுக்கு நம்ம சொல்லலாம், நீதியின் வஸ்திரம் நம்ம சொல்லலாம். சோ இப்ப நீதி நாம எடுத்துட்டு இங்க அப்ளை பண்ணலாம், இங்க நீதி எடுத்து அப்ளை பண்ணா இந்த உண்மை கிளியரா புரியும். சோ இப்ப சொல்றாரு, ஒருவரும் புது வஸ்திர துண்டு எடுத்து என்ன பண்ண மாட்டாங்க, பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டாங்க. இந்த வஸ்திரம் வந்து இப்ப நீதி நாம எடுத்துட்டு நம்ம அப்ளை பண்ணோம், ஏசாயா 60 அதிகாரத்துல வருது இல்லைங்களா, அந்த நீதியின் சால்வை. அப்போ அதை எடுத்து அப்ளை பண்ண போது பாருங்க, ஒருவனும் பல புது வஸ்திர துண்டு எடுத்து பழைய வஸ்திரத்துல இணைக்க மாட்டான். அப்படி இணைச்சா புதுசு பழச கிழிச்சிடும். அப்போ அதாவது இங்க ரெண்டு விதமான நீதி இருக்கு, புது நீதி அப்புறம் பழைய நீதி. இதனால ரெண்டு, புது நீதி பழைய நீதி. புது நீதி எடுத்துட்டு பழைய நீதியோட என்ன பண்ண முடியாது, நம்ம அங்க சேர்க்க முடியாது, சேர்த்தா ரெண்டுக்குமே அங்க ஆபத்து. என்ன விஷயம் இப்ப புரிஞ்சுக்கலாம் பாருங்க. பழைய நீதி என்னன்னா சகோதர சகோதரிகளே, யூத யுகத்துல தேவன் அனுமதிச்சிருந்தார். எதற்கு கீழனா, நியாய பிரமாணத்துக்கு கீழே. நியாய பிரமாணத்துக்கு கீழே எப்பேற்பட்ட நீதி எதிர்பார்க்கப்பட்டுச்சுன்னா, நியாய பிரமாணத்தின் படி நீதினா என்ன தெரியுமா, பெர்ஃபெக்ட் ரைட்டியஸ்னஸ். அப்படின்னு என்னன்னா, எல்லா நியாய பிரமாணத்தையும் என்ன பண்ணும், கண்டிப்பா கரெக்டா கடைபிடிச்சா அவர்கள் தான் யாரு, நீதி மான். பாருங்க, அப்ப நியாய பிரமாணம் ஒரு நீதியை வந்து எதிர்பார்க்குது. அது எப்பேற்பட்ட நீதினா, கிரியைகள்னால, அதுவும் பூர்ண கிரியைகள்னால வரக்கூடிய நீதி. இதுதான் யூத யுகம், அந்த யுகத்தினுடைய காலத்துல அங்க அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு விஷயம், நியாயப்பிரமாணத்துக்கு கீழே. ஆனா இப்ப யூத யுகம் முடிஞ்சிருச்சு, நியாயப்பிரமாணம் நிறைவேறிச்சு, இப்ப புது யுகம் ஆரம்பிச்சிருக்கு. சுவிசேஷ யுகம், கர்த்தர் இயேசுனுடைய ஊழியம், புரியுதுங்களா. இப்ப கர்த்தர் இயேசு வந்து ஒரு புது நீதி பிரசங்கிச்சிட்டா. என்ன நீதினா, இது வந்து கிரியைகள்னால வர நீதியே இல்ல, நியாயப்பிரமாணத்தின் மூலம் செய்யறது மூலம் வரத வர நீதியே அல்ல, டோட்டலி டிஃபரெண்ட். என்னன்னா, ஜஸ்ட் விசுவாசிச்சா நீங்க யார் பாருங்க. அப்ப ரெண்டுக்கு ரொம்ப அதிகமா வித்தியாசம் இருக்கு. பூர்ண கிரியைகள்னால வர நீதி நியாயப்பிரமாணத்துல கிடைக்கும், ஆனா விசுவாசத்தினால் மாத்திரம் கிடைக்கிற நீதி கிருபைக்குள்ள இங்க சுவிசேஷ யுகத்துல அங்க தரும். பாருங்க, இப்போ டிஃபிகல்ட்டி நமக்கு புரியும், கஷ்டம். ஒருவேளை கர்த்தர் இயேசு இந்த புது விஷயத்த பழைய அமைப்பு கிட்ட பேசிட்டா என்ன பிரச்சனை ஆகும், இங்க தான் தெரியும். யூதர்கள் கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியாது, நீங்க இதெல்லாம் விட்டுடுங்கப்பா, கர்த்தர் இயேசுவை விசுவாசிச்சிடுங்க, அவ்வளவுதான், உங்கள் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு நீங்கள் நீதிமான்கள் என்று என்ன படுவீங்கன்னா, இது அவங்களால ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு போதனை. ஏன்னா கிட்டத்தட்ட 1800 வருஷமா நியாயப்பிரமாணத்தை செய்யறது தான் நீதினு அவங்க ரத்தத்துல ஊறி இருக்கும் பொழுது, அதையெல்லாம் விட்டுட்டு வெறும் விசுவாசம் நீதி, அதை அவங்களால அங்க ஏற்றுக்கொள்ளவே அங்க முடியாது. அதுல ரொம்ப பெரிய பிரச்சனை அங்க இருக்கிறது பார்க்கும். ஒருவேளை அப்ப அந்த பழைய அமைப்புல இருந்து கத்திரியே, இது வந்து ஒரு சாம்பிள் தான், ஒரு உதாரணம் தான். இது போல தான் சுவிசேஷத்துக்கு, சுவிசேஷ யுகத்துக்குரிய எல்லா புது சத்தியங்களையும் பழைய யுகத்துக்குரியவங்களா இருக்கிற அந்த ஜனங்கள் கிட்ட போதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ரெண்டுக்குமே அங்க ஆபத்து. கத்திரேசு ஒருவேளை அந்த முயற்சி எடுத்திருந்தால் என்ன ஆயிருக்கும்னா, அவருடைய உபதேசங்களுக்கு மதிப்பு இல்லாம போயிருக்கும். அல்லது அந்த யூதயுக அமைப்புல நிறைய குழப்பங்கள் அங்க வந்துடும், பிரயோஜனமற்ற குழப்பங்கள் அங்க வரும். தேவனுடைய நோக்கம் கூட அங்க நிறைவேற. ரொம்ப சிம்பிள் விஷயம் தான் இங்க உண்மையில கர்த்தர் இயேசு பேசுறாரு. ஆனா அது ஒவ்வொரு யுகத்தின் போது நடக்குது. அது நமக்கு கூட ஒரு நல்ல ஒரு போதனை தான். ஒவ்வொரு யுகம் மாறும் பொழுதும் அந்த யுகத்துக்குரிய கண்டிஷன்ஸ் எல்லாம் அங்க மாறிட்டே இருக்குது. பாருங்க, இப்ப கூட நம்ம ஒரு யுக மாற்றத்தை நெருங்கிட்டு தான் இருக்கிறோம். இரண்டாவது உலகம் முடிவுக்கு வந்துட்டு, அதன் மூலம் அந்த சுவிசேஷ யுகம் முடிவுக்கு வந்துட்டு, 1000 வருட அரசாட்சி, ஒரு மேசியா யுகம் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் நாம அங்க இருக்கோம். அப்ப நிறைய மாற்றங்கள் நடக்கும். பாருங்க, அங்க சிலர் யுக மாற்றம் புரிஞ்சுக்கலாம் பிரச்சனை, இங்க கூட பிரச்சனை தான் இல்லைங்களா. ராஜ்யத்துல டவுட்னு கேள்வி வந்தா அவங்களுக்கு ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா, இந்த யுக மாற்றம் புரிஞ்சுக்கிறது இல்ல. ஒரு யுகம் முடிவுக்கு வருது, இன்னொரு யுகம் ஆரம்பிக்குது. நம்ம எந்த யுகத்துல இருக்கிறோம், அந்த யுகத்துக்குரியவங்களா சிந்திக்கணும், பேசணும், விசுவாசிக்கணும், போடணும். சோ அப்ப இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ சின்ன விஷயம் தான். சோ கத்திரியேசு இதுதான் அங்க அங்க பேசிட்டாரு. அதே விஷயம் தான் ரெண்டாவது உதாரணம் கூட. என்ன சொல்றாரு, புது திராட்சரசம் பழைய துருத்தி. அந்த பழைய துருத்தி, பழைய யூத அமைப்புகள், அதனுடைய பாரம்பரியம், அதனுடைய உபதேசங்கள், அதனுடைய போதனைகள், நம்பிக்கைகள், விசுவாசங்கள், பழைய துருத்தி. அப்போ அந்த பழைய துருத்தியில என்ன பண்ண முடியாது, புது ரசத்தை ஊத்த முடியாது. புது திராட்சரசம் இப்புதிய சுவிசேஷத்திற்குரிய சத்தியங்கள், அந்த புதிய சத்தியங்கள், இந்த புதிய சத்தியங்களை அந்த துருத்தியில அங்க ஊற்ற முடியாது. ஏன்னா அது புளிக்கும் போது, ஃபெர்மெண்டேஷன் ஆகும் போது பழைய துருத்தி கிழிஞ்சிடும். இந்த ஃபெர்மெண்டேஷன் புளிக்கிறது என்னன்னா, இந்த புளிக்கிறது என்னன்னா, பிரதர் ரசல் அருமையான கமெண்ட்ஸ் அங்க கொடுக்கிறார். இந்த புது சத்தியங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அந்த சத்தியங்கள் நிமித்தம் உண்டாகக்கூடிய உபத்திரவங்கள், சோதனைகள், போராட்டங்கள், இந்த இந்த சத்தியத்து நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவம், போராட்டம், சோதனைகளை அந்த பழைய அமைப்புக்கு, பழைய யுகத்துக்கு சேர்ந்தவங்களா இருக்கிற ஜனங்கள்னால தாங்க முடியாது, ஜீர்ணிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப என்ன ஆகும், வேஸ்ட் ஆயிடும், கிழிஞ்சு போயிடும். அந்த அமைப்புக்கும் ஒரு ஆபத்து, தேவனுடைய சத்தியத்துக்கும் அந்த ஆபத்து. சோ அப்போ புது திராட்சரசம் எடுத்துட்டு யாரும் பழைய துருத்தியில ஊத்த மாட்டாங்க. அதனால புது திராட்சரசமா அத புது துருத்தியில அங்க ஊத்தணும், ரெண்டுக்குமே அங்க பாதுகாப்பு. சோ கத்திரியேசு அந்த வேலையை தான் செஞ்சுட்டான். சுவிசேஷ யுகத்துக்குரிய அந்த புது சத்தியங்களை புது மனநிலையில இருந்து பெற்றுக்கொள்வதற்கான ஜனங்களே அவர் தேடினார். அந்த ஜனங்களே அந்த வசனங்களின் மூலமே அவர் கண்டுபிடிச்சார். அவர் உபதேசிக்கும் போது அதுக்கு யார் யாருமே செவிசாச்சு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்கத்தான் அந்த புது துருத்திகள் போல இருந்தவங்க. அதாவது புதிய சிருஷ்டிகள், அந்த புதிய சிருஷ்டிகளுக்கு அவர் அந்த புது சத்தியங்கள் அந்த யூத யுகத்துல முடிவுல அவர் கொடுத்தது பார்க்கிறோம். அதே விஷயம் சகோதர சகோதரிகள் இப்ப இங்கே கூட நடக்குது. பாருங்க, இப்போ கர்த்தரேசு இரண்டாம் வருகையில வந்துட்டு புது சத்தியங்களை இந்த யுகத்துக்கே அவருடைய சத்தியங்களை அவர் தந்துட்டு இருக்கிறார். தந்துட்டு இருக்க போற அவர் யாருக்கு தந்தாரு பாருங்க, பழைய அமைப்புகளுக்கே தந்தாரா, பாபிலோனுக்கே தந்துட்டாரா? கண்டிப்பா அவர் தந்த, அவருக்கு தெரியும் அந்த பாபிலோன் பழைய குருத்தி ஆயிடுச்சு. அவங்கள் இனிமேல் இந்த சத்தியத்தை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு அவங்க சரியான பாத்திரங்கள் இல்ல. இப்ப என்ன பண்ணிட்டாரு, இரண்டாம் வருகையில வரும்போது கர்த்தரியேசு அந்த இரண்டாம் வருகைக்கு பின் கிடைக்கிற அந்த புது சத்தியங்களுக்கு ஒரு புது ஜனங்கள் தான் தேடிட்டு அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 18:4 அவர் சொல்றார், அவளை விட்டு வெளியே வாருங்கள் அங்க சொல்றது நோக்கம். அந்த அமைப்பு முழுவதும் பழைய அமைப்பா தள்ளப்பட்டாச்சு. இப்ப அந்த அமைப்பு விட்டு வெளியே வந்தா மாத்திரம்தான் இந்த புது சத்தியங்கள் கிடைக்கும், அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம், பழைய அமைப்புல இருக்கிறவங்களுக்கு இல்லை. இதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். இந்த ஓமை, முதல் ஓமை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, அது அந்த யுக மாற்றத்தின் போது நடக்க வேண்டிய மாற்றங்கள் கர்த்தர் இயேசு குறிப்பிட்டு அங்க பேசினார். இது உண்மை தான், வெறும் இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் கூட ஆழமா சிந்திச்சு பார்க்கும் போதே நாம பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் கூட நாம் உணரணும். பாருங்க, இந்த புதிய சத்தியங்களுக்கு தகுதியான ஜனங்களா தேவன் நம்மை இன்னைக்கு நினைச்சிருக்கிறார். இன்னைக்கு புது அந்த சத்தியங்கள் நாம பெற்றிருக்கிறோம்னா அது வந்து முழுக்க முழுக்க கிருபை. சோ அந்த புது சத்தியங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி பெரிய அமைப்பு தேவன் தள்ளிட்டு சின்ன ஜனங்கள் கூப்பிட்டு கொடுத்துருக்கிறான். போது இந்த சத்தியத்தை நாம் எப்படி பெற்றுக்கோணும், அது ஒரு பெரிய விஷயம். அதுக்காக எவ்வளவு வைராக்கியம் காண்பிக்கணும், எவ்வளவு உண்மை காண்பிக்கணும், எவ்வளவு பிரயாசங்கள் எடுக்கணும், அது வந்து தேவனுக்கு எந்த அளவுக்கு நன்றியுள்ளவங்களா இருக்கணும், அது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம், ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம். சகோதர சகோதரிகளே, அது நமக்கு கிடைச்சிருக்கிற கிருபை. சரி, இப்ப நாம இரண்டாவது உண்மைக்கு நாம போலாம். இன்னைக்கு இரண்டாவது உண்மை தண்டின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற விளக்கு பற்றின உண்மை. தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கு பற்றின உண்மை. இதுவும் மூன்று சுவிசேஷகர்களாலையும் பதிவு செய்யப்பட்ட ஒரு உண்மை. எங்கெல்லாம் பார்க்கிறோம்னா மத்தேயு 5:14-16 மத்தேயு 5:14-16 மார்க் 4:21-22 மார்க் 4:21-22 லூக்கா 8:16-17 லூக்கா 8:16-17 அதே லூக்கால 11 காணப்படுது. 11:33-36 வரைக்கும் நாம இப்போ ஸ்டடிக்காக மத்தையில இருக்கிற ரெக்கார்டு நாம் வாசிக்கலாம். மத்தையு 5:14-16 மட்டும். இதுவும் கூட ஒரு 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 வசன உண்மை தான், ஒரு உண்மை வாக்கியம் தான் நாம் சொல்ல முடியும். என்னன்னா உண்மை, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா தான் சொல்றாங்க, ரொம்ப சின்ன உண்மை வாக்கியம் தான் சகோதர சகோதரிகளே, ஆனா ரொம்ப பவர்ஃபுல் நாம் சொல்லலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நமக்கு போதிக்கிற வசனங்கள் இது. மலை பிரசங்கத்தின் போது கர்த்தர் இயேசு பேசினார். அதாவது சுவிசேஷத்துல நாம் ஏன் அழைக்கப்பட்டோம், நம்ம அழைக்கப்பட்டிருக்கிற நோக்கம் என்ன, நம்ம அழைக்கப்பட்டிருக்கிற பர்பஸ் என்ன, நாம என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் நினைக்கிறார், இதெல்லாம் நம்ம சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஊமை இந்த ஊமை. சோ அப்போ அவர் அங்க அந்த ஊமையை பேசும் போது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, யாரும் விளக்க கொளுத்தி மரக்கால் வச்சு மூடி வைக்க மாட்டாங்க, மாறாக விளக்குனா விளக்கு தண்டின் மேல் இருந்து வெளிச்சம் கொடுக்கணும், அப்பதான் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அந்த வெளிச்சம் போகும். இதுதான் விளக்கு விளக்கினுடைய விளக்கு வைக்கிறதுனுடைய நோக்கம், விளக்கினுடைய பர்பஸ்னா இதுதான். அது வீட்டுல விளக்கு தண்டின் மேல எரிஞ்சு வீடு முழுக்க வெளிச்சம் கொடுக்கணும், இது தான் விளக்கு. அதை எழுதி பற்றி வைத்துட்டு மரக்கால் வச்சு யாரும் மூடக்கூடாது. அப்போ நீங்கள் அப்படிப்பட்ட வெளிச்சமா அங்க இருக்கிறீங்க சொல்றாரு. சோ அதுக்கு முன்னால கூட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. 13 பாருங்க பாருங்க, இது இது கூட ரெண்டு விஷயம் சொல்றாரு. சபையை பத்தி சொல்லும் போது ரொம்ப முக்கியமா சீஷர்களுக்கு தான் இந்த வசனங்கள் அங்க பொருந்துது. சோ நீங்க உலகத்துக்கு உப்பா கூட இருக்கிறீங்க, அதே சமயத்துல எப்படி கூட இருக்கிறீங்க, வெளிச்சமா கூட இருக்கிறீங்க. அப்படி சொல்லும் போது இப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னா, நாம எந்த வகையில உப்பு, அப்ப நாம எப்படி வேலையை நம்ம செய்யறது, நம்ம எந்த வகையில் வெளிச்சோம், அப்ப நாம என்ன செய்யணும், நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். சோ அப்ப உப்புன்னு சொல்லும் போதே நிறைய சப்ஜெக்ட்ஸ் கேட்டிருக்கிறோம், அடையாளம் நிழலும் பொருளும் சப்ஜெக்ட்ஸ்ல. அப்ப உப்புனா சுவைக்கு நம்ம சொல்லலாம், ஆனா உப்பினுடைய ஒரு மிக முக்கியமான தன்மை அது ஒரு பிரிசர்வேட்டிவ். பிரிசர்வேட்டிவ் அப்படின்னா அது கெட்டு போகிறத தடுக்கும் அல்லது தாமதிக்கும், ரெண்டும் சொல்லலாம் இல்லைங்களா. அதை கெட்டு போகிறத வந்து தடுக்கும் தாமரை மாதிரி பிரிசர்வேட்டிவ் நம்ம அங்க சொல்றோம். அப்போ கத்திரியேசு நம்ம பார்த்து சொல்லும் போது நீங்க இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க, உப்பா இருக்கிறீங்க. ரொம்ப முக்கியமான வசனம். அதாவது இந்த உலகம் இன்னுமே கெட்டு போகலைனா காரணம் இந்த பூமியில கத்திரியேசுனுடைய வார்த்தைகள் இருக்கு. இன்னும் அந்த வார்த்தைகள் பெற்றிடுகிற உண்மையான ஜனங்கள் கூட இன்னும் பூமியில இருக்கிறாங்க, இல்லாட்டி இந்த உலகம் கெட்டு போயிடும். ஆனா இந்த உலகம் கெட்டு போகும், எப்ப கெட்டு போகும், இந்த உப்பு இந்த பூமியில இருந்து எடுப்பட்ட உடனே அடுத்த செகண்டே கெட்டு போகும். இது ஒரு தீர்க்க தரிசனமே கூட. அதாவது சபை இந்த பூமியில இருக்கிற மட்டும்தான் இந்த பூமிக்கு அந்த இந்த இரண்டாம் உலகத்துக்கு அந்த காலம். அந்த 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 உப்பா இருக்கிற சபை இந்த பூமியில இருந்து எடுக்கப்பட்டுட்டாங்கன்னா அவ்வளவுதான், இந்த பூமி இந்த இரண்டாம் உலகம் முடிவுக்கு அங்க வருவது நிச்சயம். சோ இது நம்ம வேற மாதிரி கூட நம்ம பேசலாம். கர்த்தர் இயேசுவின் உபதேசங்கள், தேவனுடைய வார்த்தைகள் நேரடியாவே மறைமுகமாக ஜனங்களுக்குள்ள அங்க போயிருக்குது. அதுதான் இந்த இந்த சிஸ்டத்தை எல்லாம் இன்ன வரைக்கும் ஏதோ தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம். ஏதோ ஜனங்களுக்கு நீதினா அந்த நீதி எங்க இருந்து தான் உண்மையிலே வந்திருக்குன்னா வேதத்துல இருந்து தான் அங்க வந்திருக்கு. சோ இதெல்லாம் ரெசல்ட் அங்க கமெண்ட்ல அங்க கொடுக்குறாரு. சோ இப்போ நம்ம அப்படிப்பட்ட உப்பா கூட இருக்கிறோம். ரொம்ப முக்கியமா இங்க சொல்லும் போது நீங்கள் உலகத்துக்கு எப்படி கூட இருக்கிறீங்க, வெளிச்சமாய் அங்க இருக்கிறீங்க. சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். அப்போ வெளிச்சம் சொல்லும் போது கூட அது சத்தியத்திற்கு அங்க அடையாளம். அதாவது இப்போ சபை அங்க இருக்கிறவனுடைய அந்த நோக்கம் அங்க சொல்றார். அவங்க தான் இந்த பூமியில சத்தியத்தை பெற்றெடுக்கிற ஜனங்கள், அந்த நீதியை பெற்றெடுக்கிற ஜனங்களா கூட அவங்க இருக்கிறாங்க. அப்போ இவங்க விளக்கு விளக்கு மாதிரியே அங்க இருக்கும். அப்போ ஒவ்வொரு விளக்குக்கும் என்னதான் கடமைனா அவங்களுக்கு தங்களில் தங்களில் உள்ள வெளிச்சத்தை அவங்க என்ன பண்ணணும், பிரதிபலிக்கும். இதுதான் இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. இப்ப கத்திரேசு சீரியஸா சொல்றாரு, நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சம். அப்படி இருக்கும் போது நாம அந்த வெளிச்சத்தை வந்து பிரதிபலிக்கணுமா கரெக்டா? இன்னைக்கு விளக்கினுடைய பர்பஸ் என்னதான், நோக்கம் என்னதான்? விளக்கு முதல்ல எங்கதான் இருக்கும் அது கூட சிந்திக்கும். விளக்கு எங்கதான் வைப்பாங்க, மேல வைப்பாங்க. அது 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 பயன்படும் எங்கதான் வைக்கணும், இருளதான் வைக்கணும். பாருங்க, விளக்கையும் இருளையும் கூட பிரிக்க முடியாது. விளக்கையும் வெளிச்சத்தையும் பிரிக்க முடியாது. அதே சமயத்துல விளக்கையும் இருளை கூட என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. விளக்குக்கு எங்கதான் பிரயோஜனம், இருளுக்கு மத்தியில. ஆனா இருளுக்கு மத்தியில விளக்கு வைக்கும் போது விளக்குடைய வேலை என்ன பார்க்கணும், அந்த இருளை வந்து விரட்டணும். எப்படி? தனக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை பிரதிபலிக்கணும். இதெல்லாம் தேவன் நமக்கு அப்ளை பண்றார். நீங்கள் தான் வெளிச்சம் இந்த உலகத்து. ஆமா, உலகம் இருள் இன்னைக்கு முழுசும் இருக்கு, நமக்கு தெரியும். இருள் ஜன இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் அங்க மூடி இருக்கிற காலம் இது. அப்போ இருள் சூழ்ந்த இந்த உலகத்துல தேவனுடைய வார்த்தையாக அந்த சத்திய வெளிச்சத்தை பெற்றிருக்கிற விளக்குகளாக நம்மை வந்து தேவன் அங்க அழைத்திருக்கிறார். இப்போ இந்த விளக்குகளுடைய டியூட்டி என்னன்னா, கடமை என்னன்னா, தங்களில் உள்ள சத்திய வெளிச்சத்தை இந்த இருள் சூழ்ந்திருக்கிற உலகத்துல பிரகாசிக்க பண்ணணும். சோ போன மாதம் சரியா எனக்கு தெரியல, ஆனா ஒரு மன்னால பிரேசில் அங்க ரொம்ப அருமையான பாயிண்ட் அங்க கொடுத்திருந்தான். இது நமக்கு டெஸ்ட், இதுதான் நமக்கு டெஸ்ட். அதாவது இருள் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்துல இந்த சத்திய வெளிச்சத்தை பிடிச்சிட்டு பாருங்க, சுத்தி இருள். இந்த சின்ன வெளிச்சம் நம்ம கையில இப்ப சின்னதா தான் இருக்கு வெளிச்சம், நம்மளுக்கு கேண்டில் தான், பெரிய வெளிச்சம் கிடையாது, கேண்டில் தான். இந்த வெளிச்சத்தை பிரகாசிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். அது 50 பேருக்கு மத்தியிலயா இருக்கலாம், 100 பேருக்கு மத்தியிலயா இருக்கலாம், 5 பேருக்கு மத்தியிலயா இருக்கலாம், ஒருத்தருக்கு மத்தியிலயா இருக்கலாம், பெரிய பெரிய தலைவர்களுக்கு மத்தியில கூட இருக்கலாம். ஆக மொத்தத்துல இருள் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்துல சத்திய வெளிச்சத்தை கையில ஏந்திட்டு பிரகாசிக்க பண்றதுக்கு ஒரு தனிப்பட்ட தைரியம் வேணும். ஆனா அந்த தைரியம் தேவன் மேல, அவர் வாக்கு தத்தங்கள் மேல, அவர் வசனங்கள் மேல வைக்கிற நம்பிக்கையினால் மாத்திரமே பெற்றுக்கொள்ளப்படும். அப்படிப்பட்ட ஒரு தைரியம் உள்ள ஜனங்களா விளக்கு மாறி இருந்து வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறோமா இல்லையா, அதுதான் இப்ப தேவன் நம்ம கிட்ட சோதிக்கிறார். அதுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் அங்க இருக்குது சகோதர சகோதரிகள். சோ விளக்கு வந்து வெளிச்சத்தை தனக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்காக விளக்கு இல்ல. சோ விளக்கு அந்த வெளிச்சத்தை என்ன பண்ணணும், அது சுற்றியும் அங்க பிரதிபலிக்கிறது அங்க ரொம்ப முக்கியம். சோ அப்போ இது ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த வகையில் நாம் சோதிக்கப்படுகிறோம். ஒருவேளை நமக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குதோ, சந்தர்ப்பங்கள் கிடைக்குதோ, கண்டிப்பா அந்த சத்திய வெளிச்சம் நாம அங்க பிரதிபலிக்க வேண்டியது அங்க தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம். இது நம்ம சீரியஸா கூட திங்க் பண்ண வேண்டிய விஷயம் தான். நம்ம எல்லாம் விளக்குகள், நம்மை சுற்றி அங்க இருள் இருக்குது. இப்ப நீங்க எல்லாம் இங்க இருக்கிறீங்க, நாம ஈரோட்டில் இருக்கிறோம்னா இந்த பகுதியில் இருக்கிற இருளுக்கு இந்த விளக்குகள் தான் வெளிச்சம் கொடுக்கணும். அந்த பகுதியில் இருக்கிறதுக்கு அங்க இருக்கிற விளக்குகள் தான் என்ன பண்ணும், வெளிச்சம் கொடுக்கணும். பிரகாசிப்போம். அப்ப எப்படி வருவோம்னா, விளக்கா இல்ல வசனம் வாசிச்சோம்னா மல்கியா 4:2 வாசிக்கிறோம். மல்கியா 4:2 நீதியின் சூரியன். நீதியின் சூரியன் கரெக்டா சொல்லணும்னா கர்த்தர் இயேசு, அவர் கூட மகிமை அடைஞ்சிட்டா 144,000 சபை, அவங்க தான் நீதியின் சூரியன். பாருங்க அந்த நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் சகோதர சகோதரிகளே ஒட்டுமொத்த உலகத்தையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியாக அதுதான் இருக்கும். ஆனா இங்க என்னன்னா, முழு உலகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற அந்த நீதியின் சூரியனா மாறணும்னா இப்போ அந்த சிறு விளக்கினுடைய வேலை கடமை நாம இங்க நிறைவேற்றணும். இது தேவன் நம்ம கிட்ட அங்க எதிர்பார்க்கிறார். கண்டிப்பா நீதியின் சூரியன் ஆகும், தேவனுடைய சித்தம் இந்த வகையில நாம அங்க செய்யும் போது. ஆனா இப்ப நமக்கு முழு டெஸ்ட் ஒரு விளக்கின் வேலை நாம் அங்க செய்கிறோமா அல்லது இல்லையா சகோதர சகோதரிகள். சோ அப்போ அங்க வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க, விளக்கை கொளுத்தி மறக்காமல் மூடி வைக்க கூடாது. இதனால் விளக்கு கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க கூடாது. பாருங்க மரக்கால்னா படிதான் இல்லைங்களா, படிதான் சின்ன படி. அப்ப விளக்கு கொளுத்திட்டு யாராவது மரக்கால் வச்சு மூடுவாங்க, அப்படி மரக்கால் வச்சு மூடனா என்ன ஆகும், முதல் விஷயம் வெளிச்சம் வெளியே வராது சரிங்களா. ஆனா வெளிச்சம் வராது மாத்திரம் இருக்காது, போக போக உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த விளக்கினுடைய ஒளி என்ன ஆயிடும், மங்கிட்டே போய் கட்சியில் ஒரு பாயிண்ட்ல வெளிச்சம் போயிடும். சோ இது எதுக்கடையான் பாருங்க, முதல்ல இந்த விளக்க மரக்கால் வச்சு மூடுறது என்ன, அதுக்கு நம்ம செய்யக்கூடாது. அதுதான் அஸ்னத்துல சொல்றாரு, முதல்ல விளக்கு வச்சு மரக்காலால் மூடி வைக்க கூடாது. அதாவது இந்த சத்தியத்தை பிரஸ்தாபடுத்துற விஷயத்துல எந்தவித பயம் குழப்பம் சந்தேகம் இருக்கக்கூடாது. சோ அது மூடுறது வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்க, லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் டு ப்ரொக்ளைம் தி ட்ரூத். சத்தியத்தை பிரஸ்தாபப்படுத்த அல்லது சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கிறது எல்லாம் நமக்கு நம்முடைய தகுதிக்கு உட்பட்ட பிரஸ்தாபம், தகுதிக்கு உட்பட்ட சாட்சி கொடுக்கறதுக்கு உங்களுக்குள்ள பயம் இருக்கக்கூடாது, நமக்குள்ள பயம் அங்க இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது, ரெண்டு விதமான எண்ணம் அங்க இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் தைரியம் இல்லாத தன்மை தான், நம்ம வெளிச்சத்து நமக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிற இடத்துலயே இருந்துடுவோம், அந்த வேலை செய்யறதுக்கு அங்க விட. சோ அப்போ இது ஒரு முக்கியமான காரணம், அந்த பயம். சோ அது கூட நமக்கு அங்க இருக்கக்கூடாது. பாருங்க இருள் எங்க வந்துட்டாலும் விளக்கினுடைய ஒரே வேலை அந்த இடத்துல பளிச்சுன்னு வெளிச்சம் கொடுக்கும். இது நம்மளுடைய வாழ்க்கையை அருமையா படம் பிடிக்குது. நம்ம சொல்லலாம் இருள் நமக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னா, நமக்குள்ள இருக்கு வெளிச்சம் இருந்துச்சுன்னா உடனே அங்க ஷைன் பண்ணணும் அந்த லைஃப். ரொம்ப முக்கியமான விஷயம், அதுக்கு பயப்படக்கூடாது. அதுதான் இந்த ஊமையினுடைய அர்த்தம், அதுக்கு பயந்துட்டு அந்த வெளிச்சத்தை மங்க வச்சுட்டு இருக்காதீங்க தயவு செஞ்சு. இது வந்து ரெண்டு வேலை சொல்றாரு. நீங்க பாருங்க ஊமையில சூப்பரா சொல்றாரு, எப்படின்னா நீங்க உலகத்துக்கு வெளிச்சம் ஓகே, ஆனா பின்னாடி சொல்றாரு பாருங்க விளக்குலாம் எங்க இருக்கும், தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது என்ன பண்ணும், வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுங்க. சோ இப்ப இங்க டியூயல் பர்பஸ், ஒரு விளக்குக்கு ரெண்டு பர்பஸ் இருக்கு, அவங்க உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கணும், நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும், வீட்டுக்குள்ள. இது என்ன வீடு, கண்டிப்பா இது வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாச வீடு. அப்ப இங்க இருந்து வருமா, கண்டிப்பா கண்டிப்பா, இங்கே கூட இங்கே கூட. சோ உலகத்தில் மாத்திரம் இருள் இல்ல, அந்த இருள் பார்த்தா வெளிச்சம் கொடுங்க. இந்த விசுவாச வீட்டுக்குள்ள கூட இருள் பார்த்துட்டோம்னா என்ன பண்ணுங்க, நாம வெளிச்சம் கொடுப்போம், கண்டிப்பா கொடுக்கணும். இதுதான், இதுக்கு பயப்பட வேணாம், அதுதான் இந்த ஊமையினுடைய அருமையான விஷயம். இதுக்கு நீங்க பயப்பட வேணாங்கிறத சென்ட்ரல் தீம் நம்ம சொல்லலாம், நீங்கள் வெளிச்சம் நீங்க வெளிச்சம் தான் கொடுக்கணும், அந்த வேலையில இருந்து பின்வாங்காம பயப்படாம அந்த வேலையை கரெக்டா செய்யுங்க, நீதியும் சூரியன் ஆகலாம். ஏன்னா அந்த வெளிச்சம் கொடுக்கறதுல அந்த பயம் நம்மளை தடுக்கும் சகோதர சகோதரிகள். சோ பாருங்க, வீட்டில் உள்ளவங்களுக்கே வெளிச்சம் கொடுக்கணும், நமக்குள்ள நிறைய மாம்ச பலவீனங்கள் இருக்கும். சில சமயங்கள்ல எல்லா காரியத்துக்கும் நம்ம வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நமக்கு சாதகம் இல்லாத விஷயத்துக்கு சத்தியத்தையே நாம தள்ளிடுவோம். ஒருவேளை எங்கிட்ட அந்த மாதிரி ஒரு பலவீனம், ஒரு குருட்டு தன்மை யாராவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வெளிச்சம் நமக்குள் பிரகாசிக்கணும், அது மாதிரி நாம உங்களுக்கு பிரகாசிக்கணும், நாம மற்ற சகோதர சகோதரிகளுக்கு அங்க செய்யணும். இது சபைக்குள்ள கூட ரொம்ப அவசியம், ஏன்னா நாம சத்தியத்தினால் இணைக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள். நின்னோம்னா சத்தியத்துக்காகத்தான் நிக்கணும், வேற எதுக்கும் இல்ல. தேவன் கடைசியா கேட்கும் போதே நம்ம திருப்தியா பதில் சொல்லணும், நான் சத்தியத்திற்காக நின்னுட்டேன் ஓடிட்டேன். அந்த வார்த்தை சொல்லணும் சகோதர சகோதரிகளே, ரொம்ப தைரியம் வேணும், ஆனா அந்த தைரியம் தேவன் கொடுப்பாரு. பட் அதுவே அதுதான் விஷயம், அந்த போன மாதம் மன்னாவுடைய கருத்தும் கூட அதுதான். சோ அந்த அந்த தைரியமும் அந்த வெளிச்சம் வந்து நம்ம அங்க கொடுக்கணும், அது வேற எதுக்குன்னு அங்க பயப்படக்கூடாது. ரொம்ப முக்கியமா நமக்கு ஆச்சரியமாச்சு, இந்த ஊமை ஏன் பேசிட்டார் கர்த்தர் இயேசு பேசினார்னா, நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இது மலை பிரசங்கத்துல பேசுறார். மலை பிரசங்கத்துல அவர் பேசும்போது பாருங்க என்ன ஆச்சரியம்னா, யார் யார் பாக்கியவான்கள் அவர் பேசுறார். அப்படி பேசும்போது ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு, யார் யார் பாக்கியவான்கள், ஆவில் எளிமை உள்ளவர்கள், அப்புறம் துயரப்படுகிறவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாபம் உள்ளவங்க, இரக்கம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், இவங்கெல்லாம் பாக்கியவான்கள். சொல்லும் போது இதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் சொல்றதுக்கு முயற்சிக்கவே இல்லை, ஏன்னா விளக்கம் அவசியம் இல்லை. சொன்னா அவங்க புரிஞ்சுட்டாங்க, சமாதானம் பண்ணது ஆமா அது நல்லது பண்ணணும், அது பாக்கியவான்கள் ஏத்துக்கிறாங்க. எளிமை உள்ளவர்கள் நல்லது பண்ணணும், பாக்கியவான்கள். ஆனா கடைசியா ஒரு பாக்கியவான்கள் பத்தி பேசுறார், ஒரு விசேஷமானவர் கோபால். அது பேசும் பொழுதுதான் அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார், விவரங்கள் சொல்றார். என்னன்னா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். இது லாஸ்ட் பாயிண்டா கர்த்தர் இயேசு பேசுறார். பேசிட்டு இந்த ஒரு பாயிண்ட்க்கு மாத்திரம் 11-12 விளக்கம் கொடுத்துட்டு அப்புறம் 13-16 வரைக்கும் ஒரு ஓமை வேற பேசுறார். இந்த ஒரு பாயிண்ட்க்கு மாத்திரம் இவ்வளவு டைம் எடுத்துக்கிறார், முக்கியத்துவம் எடுக்கிறார். ஏன்னா இது புரிஞ்சுக்கிறதுக்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, ஜீர்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நீதிக்காக துன்பம், இது வந்து சாதாரண மனுஷனுடைய ஞானத்திற்கு தோன்றாத ஒரு விஷயம், புலப்படாத ஒரு விஷயம், தேவன் தான் சொல்ல முடியும். நீதிக்காக துன்பப்படுறது ஒரு டிவைன் குவாலிட்டி. இது வந்து சாதாரணமா நம்ம விளக்கிட முடியாது. நீதி நிமித்தம் துன்பம் வருமா, அந்த கேள்வியை ஜனங்களுக்கு வரும், அங்க இருக்க கேட்டு இருந்த ஜனங்கள். அப்ப கத்தியேச அவங்களுக்கு அதைத்தான் விளக்குறார், கண்டிப்பா வரும், யோசிக்காதீங்க. நீதி நிமித்தம் துன்பம் வருமானு கண்டிப்பா வரும். எப்படி வரும் அவர் சொல்றார், என்ன நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரை பொய்யாய் சொல்வார்களானால். சோ நீதி நிமித்தம் துன்பம்ங்கிறது எந்த வகையில் வரும்னா, அது என் நிமித்தம் உங்களுக்கு வரும், நீங்கள் என்னுடைய சீஷர்களா இருக்கிறதுனால வரும், என்னுடைய உபதேசத்தை பின்பற்றிருக்க முயற்சி பண்றதுனால வரும், என் வார்த்தைகளுக்கு சாட்சியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றதுனால உங்களுக்கு அந்த துன்பம் வரும். பாக்கியவான்களாய் நீங்க அங்க இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படி ஆச்சரியப்படாதீங்க, இதே மாதிரி துன்பம் தான் முன்னிருந்த தீர்க்க தரிசிகள் கூட அங்க பட்டுட்டாங்க. ஏன் உங்களுக்கு துன்பம் வரும் அப்படின்னா, அப்புறம் தான் அந்த உண்மையில சீரியஸா சொல்றார், புரிஞ்சு கொள்ளுங்க, உலகம் இருள், இந்த இருளுக்குள்ள நீங்க தான் வெளிச்சம். இப்ப இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே இல்லை, இருள் வெளிச்சத்தை பகைக்கும். சோ அப்போ நீங்கள் நீதிமான்களா இருந்தீங்கன்னா, அந்த நீதிக்காக நின்னீங்கன்னா, இந்த உலகம் உங்களை என்ன பண்ணும், பகைக்கும். இது அன்றாட வாழ்க்கைக்கும் எடுத்துக்கலாம், கண்டிப்பா சபை இந்த பூமியில ஓட்டம் முடியும் போது கொடுக்க போற மிகப்பெரிய சாட்சிக்கு இந்த வசனம் எடுத்துக்கலாம். இதே மேத்யூ 24 சாப்டரோட அப்ளை பண்ணுவோம், கண்டிப்பா சபையை இந்த உலகத்தின் பெரிய பெரிய ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தப்படுவாங்க. அப்ப நீதிக்காக துன்பம் வரும், அப்போ இந்த உலகத்துக்கு மத்தியில வெளிச்சம் நம்ம கொடுக்கணும். சோ அப்ப இந்த குவாலிட்டி நாம அங்க வெளிப்படுத்தணும். அதாவது அந்த வெளிச்சம் தருவதில் இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்காம அங்க நாம நிக்கணும். சோ ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடம் மலை பிரசங்கத்தினுடைய கடைசியில கத்ரேசிங்க அங்க சொல்ற. சோ அப்போ நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். அப்போ நீங்களே ஒரு வேலை கொடுக்க தவறினா ரொம்ப கஷ்டம். சோ அப்ப நீங்க அந்த வேலை அங்க செய்தே ஆக வேண்டும் என்கிறது தான் அந்த விஷயம். அந்த மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, அது கூட ஒப்புமையா தான் சொல்றேன். மலை ராஜ்யம் பட்டணம் கவர்மெண்ட், ராஜ்யத்தினுடைய கவர்மெண்ட் யார்ப்பா? சபை. அப்ப இந்த ராஜ்யத்துல சபை கூட அவங்க மகிமையில இருந்து மறைக்கப்பட மாட்டாங்க, அவங்க கூட பிரகாசமாக அங்க இருப்பாங்க. சோ அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே பாருங்க, ரெண்டாவது நாம பார்க்கறது நமக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு விஷயம். நம்முடைய அன்றாட வாழ்க்கை மாத்திரமல்ல, கடைசியில தேவன் கிருபையில நமக்கு சத்தியத்திற்கான சாட்சி கொடுக்கும் வாய்ப்பு வந்தா கூட இந்த ஒரு வசனங்கள் நம்ம மைண்ட்ல வைக்கணும். நம்ம செய்ய வேண்டிய வேலை அந்த வெளிச்சம் தரக்கூடிய வேலை. சோ இப்ப ரெண்டு ஓமைக்கு ஒரு சின்ன ஒரு இலை ஓடிட்டு இருக்கிற நம்ம பார்க்கலாம். சோ யுகம் மாற்றமாவது, முதல் ஓமையில் நாம சொன்னோம் இந்த யுகத்திற்குரிய சத்தியங்களுக்கு நாம் தான் சரி அப்படின்னு சொல்லி தேவன் நமக்குள்ள அந்த சத்தியம் வச்சிருக்கிறார். மிகப்பெரிய கிருபை. இப்ப இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்ட விளக்குகளா அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கணுங்கிறது நம்ம மேல இருக்கிற கடமை. சோ கிருபை பெற்றுக்கொண்டோம், கடமை கண்டிப்பா நிறைவேற்றணும். அந்த பொறுப்பு கூட கரெக்டா நம்ம அங்க செய்யணும். சின்ன சின்ன விஷயத்துல எங்க எல்லாம் இருந்தோம் அந்த வெளிச்சம் வந்து அங்க பிரதிபலிக்கும். சோ ரெண்டுக்கும் ஒரு சின்ன ஒரு லிங்க் இருக்கிறது நம்ம அங்க பாக்குறோம். சோ இதோட நாம இன்னைக்கு இந்த ஒரு வகுப்பு நாம் நிறைவு செய்யலாம். அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது வேறு உண்மைகள் பார்க்கலாம். அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது மத்தேயு 18 அதிகாரத்துல வர ஊமை நம்ம பார்ப்போம். நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா பிரயோஜனமா உங்களுக்கு. மத்தேயு 18 அதிகாரத்துல அந்த ஒரு ராஜா கிட்ட கடன் பட்டவர் பத்தின ஊமை, அது நீங்க எழுதிக்கலாம், படிச்சுட்டு வாங்க. சுதேவன் தாமே பொறுமையோடு கேட்ட நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.